கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த அருமையான வேளையில் இந்த பொது மாநாட்டில் முதன்முறையாக ஒரு புதிய நிகழ்ச்சி நம்ம மத்தியில் நாம் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியின் பெயர் அல்லது அந்த நிகழ்ச்சியை நம்ம குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் சிம்போசியம் என்று ஆங்கிலத்தில் நாம் குறிப்பிடுவோம். அது ஆங்கில வார்த்தை சிம்போசியம். சிம்போசியம் என்ற நிகழ்ச்சி என்ன, அதில் எதெல்லாம் உள்ளடங்கி இருக்கு என்ற விவரம் முதலாவது உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் ஒரு 30 செகண்ட் உங்களுடைய கவனம் இங்கு இருக்கும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ப்ரோக்ராம் என்னன்னு தெரியலன்னா ப்ரோக்ராம் புரியாது உங்களுக்கு. ஸோ சிம்போசியம் ஆங்கில வார்த்தை. இந்த நிகழ்ச்சி வேத மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கு கடைபிடிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. முதன்முறையாக நாம் இந்த கன்வென்ஷனில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்கிறோம். தேவன் கிருபியாக நடத்துவார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும். சிம்போசியம் தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கருத்துக்கோவை என்று டிக்ஷனரியில் போட்டிருக்கிறாங்க. அதாவது கருத்துக்களை கோர்வையாக்கி தருதல், கருத்துக்களை கோர்வையாக்கி தருகிற நிகழ்ச்சி அல்லது கருத்தரங்கு என்று நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அந்த ஒரு வசனத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட பாகங்களாக பிரித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஒவ்வொரு ஒரு பாகத்தையும் பற்றின கருத்துக்களை உங்கள் முன்பு பகிர்ந்து கொள்வாங்க. எந்த விதத்தில் இது புதிய நிகழ்ச்சி, எந்த விதத்தில் இது பொதுவான தேவ செய்தியிலிருந்து வேறுபடுது என்று கேட்டால், பொதுவாக ஒரு தேவ செய்தி காலையில் கூட நம்ம 2 கேட்டோம். ஒரு ஆதார வசனம், அந்த வசனத்தை பற்றின முழு விவரங்களை ஒரு செய்தியாக ஒரு சகோதரர் கொடுத்துடுவார். ஆனால் இது சற்று வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆதார வசனம், அந்த வசனத்தை சில பகுதிகளாக பிரித்து, உதாரணத்துக்கு ஒரு 4 பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால், அந்த ஒவ்வொரு பகுதியாக 4 பகுதிகளையும் ஒவ்வொரு சகோதரர், அதாவது 4 சகோதரர்கள் நம்ம மத்தியில் கருத்துக்களை பகிர்ந்து கொடுப்பாங்க. தேவ செய்தி பொதுவாக 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் இருக்கும். ஆனால் இது 4 பேர் பகிர்ந்து கொண்டாலும் அதே 1 மணி நேரத்துக்குள்ளே தான் பகிர்ந்து கொள்வாங்க. நீங்கள் பயந்துட வேண்டாம், இந்த நேரத்தில் ஒவ்வொரு பாகத்தையும் 1 மணி நேரம் 4 பேர் பேசுவாங்க. அப்போது 1 மணி நேரம் தான் நம்ம சிம்போசியத்துக்கான கால அவகாசம். அதை 4 பேர் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு சகோதரருக்கும் 15 நிமிடங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சியை யாராவது ஒருவர் முன்னின்று நடத்துவார், அந்த ஒரு வாய்ப்பு அடியே நீங்கள் பெற்று உங்கள் முன்பாக நிற்கிறேன். பிரியமானவர்களே, இதுவே சிம்போசியம் அல்லது கருத்துக்கோவை அல்லது கருத்தரங்கு என்ற நிகழ்ச்சி. இதை நாம் புரிந்தவர்களாக இன்றைய சிம்போசியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளினுடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக அருமையான 4 சகோதரர்களை கமிட்டியார் தேர்வு செய்து நமக்கு தந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பெயர் ஊர் விவரங்களை நான் வாசிக்கிறேன். சகோதரர் கபிலன் நெய்வேலி, சகோதரர் ராஜ்குமார் தஞ்சாவூர், சகோதரர் பிரபு வேலூர், சகோதரர் ஞானசிங் சென்னை ஆகிய 4 சகோதரர்கள் இன்றைய சிம்போசியத்தில் நமக்கு ஊழியத்தை மேற்கொள்வாங்க. சகோதரர்கள் அனைவர் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக ஒருமுறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய சிம்போசியத்துக்கான ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. தலைப்பு, எலியா கண்ட அடையாளங்கள் அல்லது நான்கு அடையாளங்கள். எலியா கண்ட நான்கு அடையாளங்கள். இந்த ஆதார வசனம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். எந்த ரீதியில் என்று கேட்டால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வந்திருத்தல் 1874 வருடம் நிறைவேறிற்று என்பது நாம் அனைவரும் அறிந்து விசுவாசிக்கிற ஒரு காரியம். அந்த 1874 இருந்து பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் பாத அங்கங்கள் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயத்தையும், அந்த எதிர்பார்ப்பு தாமதமாவதற்கான காரணங்களையும் உள்ளடக்கின வேத வசன பகுதி. நீங்கள் கவனிக்கிறீங்க என்று நான் நம்புகிறேன். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் பாத அங்கங்கள் இரண்டாம் வருகைக்கு பின்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தையும், அந்த விஷயம் இதுவரைக்கும் தாமதமாகி இருப்பதற்கான காரணத்தையும் பேசக்கூடிய அல்லது நிழலாக காண்பிக்கக்கூடிய ஒரு அருமையான வசன பகுதி. அப்படியாக பாதங்களாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? 1874 வருஷத்தில் இருந்து சகோதர சகோதரிகளே, அது சரீர அங்கங்களினுடைய நிறைவு, பாத அங்கங்களுடைய மகிமை ஆக்கப்படுதல் அல்லது அவர்கள் மகிமைக்குள்ள பிரவேசித்தல், அதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஸ்தாபிக்கப்படுதல், அதன் மூலமாக மனுக்குலத்துக்கான ஆசீர்வாத காலம் ஆரம்பித்தல், இதுதான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா 1874 வருஷத்துக்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் சத்தியத்தின் மூலமாக தேவனுடைய திட்டங்களை ஆழமாக புரிந்து கொண்ட காரணத்தினால ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் சபை எப்பொழுது நிறைவுக்கு வரும், அதன் மூலமா தேவனுடைய ராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும், அதன் மூலமாக மனுக்குலத்துக்கான ஆசீர்வாத காலம் எப்படி எப்பொழுது பகிரங்கமாக துவங்கும் என்பதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா சகோதர சகோதரிகளே, 1874 பின்பு இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட நாம் 144 வருடங்கள் கடந்தவர்களாக இருக்கிறோம். பாதங்கங்கள் இவ்வளவு வருஷமும் அந்த எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, ஆனா அந்த எதிர்பார்ப்பு இதுவரைக்கும் நிறைவேறல. 144 அல்லது 145 வருடங்கள் ஆயிடுச்சு, ஏன் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல? ஏன் இந்த தாமதம்? ஏதாவது தேவனுடைய திட்டத்தில் நடந்து நிறைவேற வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள். அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த எதிர்பார்ப்பு இவ்வளவு காலமும் தாமதமாகி இருப்பது ஏன்? அதற்கான காரணங்கள் என்ன? ஒருவேளை நமது ஆண்டவருடைய இரண்டாம் வந்திருத்தலுக்கு அப்புறம் எடுத்துக்கொண்டோம்னா, அங்கே இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் வரைக்கும் நாம் எதிர்பார்த்த அந்த நிகழ்வுகள் தாமதப்படுவதற்கு இந்த காலப்பகுதியில் நடந்து நிறைவேற வேண்டிய விஷயங்கள் என்று வேறு ஏதேனும் இருக்கா இருக்குமோ என்பது நாம் நியாயமாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்படி நாம் யோசித்தால் அப்படி ஏதேனும் இருக்கா என்பதை இருக்கு என்று நமக்கு உணர்த்தக்கூடிய வசன பகுதி தான் நம்முடைய இன்றைய தியானம். ஆதார வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஒன்று ராஜாக்கள் 19:11-12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இங்கு எலியா தீர்க்க தரிசி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்களுக்கு நிழலாக இருக்கிறார். அவர் வந்து நின்ற அந்த பர்வதம், மலை, பாத அங்கங்கள் இன்று இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பாகத்தை குறிக்குது. இப்படியாக எலியா அந்த பர்வதத்தின் மேல வந்து நின்றவுடன் அவருக்கு முன்பாக கடந்து போகும்படி தேவன் காண்பித்த நான்கு அடையாளங்கள், பலத்த பெரும் காற்று, பூமி அதிர்ச்சி, அக்னி, அமர்ந்த மெல்லிய சத்தம். எலியா அங்கு மலையில பார்த்துட்ட இந்த நான்கு அடையாளங்கள் இன்னைக்கு பாதங்கங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்தவர்களாக அவர்களுக்கு முன்பு நடக்கிறதாக காண்பிக்கிறவைகளை அந்த நான்கு அடையாளங்கள் குறிக்குது. இந்த நான்கு அடையாளங்கள் ஒருவேளை பாதங்கங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுடைய மகிமை, தேவராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகத்தினுடைய ஸ்தாபனம், அதில் மனுக்குலத்துக்கான ஆசீர்வாத காலம், இதெல்லாம் தாமதப்படுவதற்கு முன்பு, அதாவது நிறைவேறுவதற்கு முன்பு நடந்து நிறைவேற வேண்டிய காரியங்கள். அது என்ன? அந்த ஒவ்வொரு அடையாளங்களும் எதை குறிக்குது என்று சொல்லி இப்பொழுது நம்ம மத்தியில் அருமையான நான்கு சகோதரர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ஒருவர் பின் ஒருவராக பகிர்ந்து கொள்வார்கள். எலியா கண்ட அந்த நான்கு அடையாளங்களில் முதலாவது அடையாளம் பலத்த பெரும் காற்று. இந்த வார்த்தை அடையாளத்தை குறித்து நம்மிடத்தில் தம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நெய்வேலியிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அருமையான சகோதரர் கபிலன் அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் சொன்ன அறிமுகத்தோடு நாம் இந்த பாகத்திற்குள் கடந்து செல்வோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இப்போ நாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக அந்த பெருங்காற்று என்பதை குறித்து நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பாதாங்கங்களுக்கு நான்கு நிழல்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவோம். பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்னி மற்றும் மெல்லிய சத்தம். இதில் முதல் பாகமாக அந்த பெருங்காற்று, அதை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காற்று என்றால் என்ன அப்படின்ற கேள்வியோட ஒரு ஐந்து தலைப்பின் கீழாக இந்த பாகத்தை நாம் முடிக்கலாம். காற்று என்றால் என்ன? ஒருவேளை எபிரேய பதம் நம்ம ரூவாக் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். நாம் அறிந்தது முக்கியமாக அதில் பார்க்கும்போது வயலண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இருக்கு. வயலண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இந்த காற்று எதற்கு அடையாளம் அப்படின்னா, போருக்கான ஒரு அடையாளம் காற்று. காற்று என்றால் நம்ம தரிசனத்தில் பார்த்த மாதிரி அந்த காற்றுக்கான அடையாளம் போர். என்ன விதமான போர், எப்படிப்பட்ட போர் அப்படின்றத நாம பார்க்கலாம். இப்ப இது வேதத்தில் பல வார்த்தைகளின்படி அழைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல பெருங்காற்று, கொண்டல் காற்று, இல்ல சுழல் காற்று, இந்த மாதிரிலாம் கூட வேதத்தில் பல இடங்களில் இந்த காற்றுக்கான பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இந்த காற்று எதை குறிக்கிறதுனா போர் அப்படின்றத மட்டும் குறிக்குது. இந்த போருக்கும் அவருடைய கண்ணுக்கு தெரிய பாகம் அமையறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இப்படியாக இந்த காற்று போர் என்பதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த காற்றினோட நோக்கம் என்ன, அதாவது இந்த போருக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆதார வசனத்தில் பார்த்திருப்போம், பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பெருங்காற்று அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த காற்றினோட நோக்கம் பர்வதங்களை பிளக்கணும், கண்மலைகளை உடைக்கணும். அப்ப பர்வதங்கள்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வண்ணம் ராஜ்யங்கள், அல்லது அரசாங்கங்கள், நேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட். இதுதான் பர்வதங்கள் கண்மலைகள் நம்ம சொல்லிட்டா. இப்ப இந்த பர்வதங்களை பிளக்கிறதும் அந்த கண்மலைகளை உடைக்கிறதும் எதோட வேலை அப்படின்னா இந்த காற்றோட வேலை, அதாவது நாம் அறிந்த வண்ணம் போர்டோடைய வேலை அப்படின்றத பார்க்கணும். அப்ப பர்வதங்களை பிளக்கிறது கண்மலைகள் உடைக்கிறது அப்படின்றதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா தேசங்கள் இல்ல ராஜ்யங்கள் இல்ல அரசாங்கள் அவைகளை இந்த போரின் மூலம் வலுவிழக்க செய்தல் இல்ல ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க செய்தல், இது ரெண்டும் இந்த வேலையை செய்யறதுக்கு தான் இந்த காற்றுன்றதே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இத இன்னும் நிழல்ல பார்த்தோம்னா தானியல் 2:35 அந்த இரும்பு களிமண் பொன் வெண்கலம் வெள்ளி பொன் இவங்களெல்லாம் இவைகளுக்கு ஒரு இடம் இல்லாதபடி காற்று அடித்து கொண்டு போனது அப்படின்னு கூட படிப்போம். அதெல்லாம் கூட எப்படி நிறைவேறுச்சுன்னா போரின் மூலம் தான். சோ அப்ப இந்த போர் தான் தேசங்களை பிரிக்க இருக்கிறது இல்ல அவைகளை வலுவிழக்க செய்ய போகிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த போரின் மூலம் தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ இது ஏன் நடக்கும் அப்படின்னா நிச்சயமா தேசங்களுக்கு இடையில ஒரு மனநிறைவின்மை வரும், ஒரு சுயநலம் பேராசை இல்ல பொறாமை, நாட்டுக்கு நாடு பொறாமை, இதன் மூலம் தான் இந்த போர் கூட மூழ்கிற அபாயம் இருக்கு. இது நாட்டின் தேசங்களுடைய பார்வைக்கு. பட் தேவனுடைய பார்வையில் அவரோட தெய்வீக திட்டன்படி இது ஏன் அனுமதிக்கப்படுறாங்கன்னா அப்போதான் நாம் எதிர்பார்க்கிற கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அமையும், இப்ப இருக்கிற தேசங்கள் மத்தியில் இல்லை அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ராஜ்யங்கள் அரசாங்கங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி வலுவிழக்கிற நிலைக்கு வலுவிழந்து அது பிரிக்கப்படுறது தான் இந்த காற்றினோட நோக்கம் அப்படின்றத போ. இந்த மோதி அப்படின்னு சொல்ற இந்த போருக்கு தான் இன்னொரு பேர் காற்று, அதனோட நோக்கம் அப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்ப இந்த காற்று போருன்னு தெரிஞ்சிருச்சு, இதனோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இது எப்ப முழுமையாக வீசும் இல்ல இதுக்கு வீசவே இல்லையா அப்படின்னு பார்த்தா அந்த தரிசனத்தோட நிழல்களை நம்ம ஒத்து பார்க்கும்போது தெரியும். சரியான காலப்பகுதி சகோதரர் சொன்னார் இல்லைங்களா, 1874 பின்னாடி வாழற பாதாங்கங்களுக்கு காண்பிக்கப்படுற தரிசனம். ஆனா முறையா இன்னும் டீப்பா பார்த்தோம்னா 1914 பிறகு வரும் போர்களை குறிக்கிற மாதிரி இருக்குது இங்க இருக்க பெருங்காற்று. தரிசனத்தில் வர பெருங்காற்று எலியாவுக்கு காண்பிக்கப்படுறது 1914 பின்னாடி வாழ்ந்திருக்கும் இல்ல வரவிருக்கும் போர்களை அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பாதாங்கங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப இந்த காற்று பெருங்காற்று வீச ஆரம்பிச்சிருச்சா இல்ல இனிமேலதான் வீச போதா அப்படின்னா வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு. பாருங்க எப்படி பூமியில மாம்சத்தில் இருக்க சபை மணிகளாக மாறிக்கிட்டே இருக்க இருக்க இங்க அதே மாதிரி இந்த காற்று வீசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது போரானது நடைபெற்றுக் கொண்டே இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சபை வாய்ப்பில் இருக்கிறவங்க வந்துகிட்டே ரெண்டு சைமல்டேனியஸா நடந்து இருக்கிட்டே வருது ஒரு விதத்துல, அதை நம்ம முத்திரை அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த காற்று விடப்பட்டுக் கொண்டே இருக்கு, முத்திரையும் எல்லாருக்கும் போடப்பட்டுக் கொண்டே இருக்கு. அதாவது சபை அங்கங்கள் முத்திரை அப்படின்னா நமக்கு தெரியும், சத்தியத்தின் மூலம் அதை உணர்ந்து அவர்கள் மணிகளாக ஆக்கப்படுற நிலை பேரு முத்திரையிடப்படுதல். இப்ப ரெண்டும் ஒன்றாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்றோம். இப்ப ஒவ்வொரு அடையாளமும் இங்க பார்த்திருக்கிற 4 அடையாளங்கள்ல ஒவ்வொரு அடையாளங்களும் முழுமையாக நிறைவேறணும். இப்ப காற்று வீசிக்கிட்டே இருக்கு, இன்னும் கிளைமாக்ஸுக்கு போகல. அப்போ காற்றோடைய தற்போதைய நிலை என்ன, இது அடுத்த கேள்வியாக நம்ம உங்க மத்தியில் வைக்கிறோம். காற்றோட தற்போதைய நிலை என்ன பாருங்க, நம்ம சொன்னோம் 1914 காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு, அதை பூமியில இருக்கிறவங்க பாதாங்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அதே வருடத்தில் நமக்கு தெரியும் முதலாம் உலக போர் அப்படின்றது வந்தது 1914. இது எல்லாருமே பார்க்கக்கூடியதான ஒரு மிகப்பெரிய போராக இருந்தது. ஒருவேளை உலகத்தாருக்கு இது மிகப்பெரிய வேதனை, மரணம் அலறுதலா இருக்கலாம், ஆனா சபை வாய்ப்பா இருக்கு வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு இது தேவனுடைய அவருடைய திட்டங்கள் நிறைவேற ஒரு வகையா இருக்கு. 1914 அதுக்கு பின் 1934-45 வரைக்கும் நடந்த 2ஆம் உலகப்போர், அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 85 பெரிய போர்களும் 200-300 சிறிய போர்களும் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியும் வியட்நாம் போர் இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் போர் இருக்கு, ஆப்கானிஸ்தான் போர் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச இஸ்ரேல் போர் இருக்கு, கிட்டத்தட்ட 160 போர்களை சந்திச்சது. இதெல்லாம் ஏன் அனுமதிச்சிட்டு இருக்கிறார் தேவன், அப்படின்னா நமக்கு தெரியணும், அந்த கண்ணுக்கு தெரிய பாகம் அமையணும்னா முதலாவது இந்த அடையாளங்கள் நிறைவேற்றிருக்கணும். இப்போ ரீசெண்டா புல்வாமா தீவிரவாத தாக்குதல்கள் இல்ல இலங்கையில அந்த சர்ச்சில் போடப்பட்ட அந்த குண்டு வெடிப்பு, இதெல்லாம் கூட எதைதான் காமிக்குதுன்னா இந்த பெருங்காற்று தேவன் அனுமதிச்சிருக்கத நாம கண் கூட பாக்குறதுக்காக. கிட்டத்தட்ட இதுவரையிலுமே 12 மில்லியன்களுக்கு மேல மக்கள் கொல்லப்பட்டோ காயப்பட்டோ இல்ல அடிமைப்படுத்தப்பட்டோ போயிட்டு இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். இன்னும் கூட செய்தித்தாள் நாளுக்கு நாள் இந்த போர் எண்டுக்கு வர மாதிரி சொல்லாம நாளுக்கு நாள் அதனோட வீரியத்தை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அடுத்த போர் இன்னும் நம்ம பெருசா எதிர்பார்க்கிறோம் இப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உலக நாடுகள் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதுக்காக தயாராகிட்டே இருக்கிறாங்க. நம்ம பார்க்கறவன மனு ஆயுத சோதனை இல்ல அந்த போருக்கான ஆயுதங்கள் தயாரிப்பு இதெல்லாம் நம்ம தெரியும் போது தெரியுது இது ஒரு மிக பிரமாதமான ஒரு போருக்கான வழிநடத்துதல் அப்படின்றத சொல்றோம். அப்ப கிட்டத்தட்ட இது நெருங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஏன் இன்னும் முடியல இல்ல நாம நினைக்கிற அந்த கிளைமாக்ஸ் ஏன் வரல அப்படின்னா அந்த காற்று இன்னும் முழுமையாக வீசி முடியல. ஏன்னா சபை அங்கங்களும் தெரிவு செய்யப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க நிறையும் பொழுது அந்த மிகப்பெரிய போரானது வரும். அது ஒருவேளை 3ஆம் உலக போராக இருக்கும் நாம் எதிர்பார்க்கும் வண்ணம் அப்படின்றத சொல்ல வரும். சோ அப்பதான் இந்த காற்று பெருங்காற்றுன்றது முழுமையடைகிற பாகத்துக்குள்ள நாம பார்க்கிறோம். இப்ப காற்று இல்ல அந்த வசனம் படிக்கும் போது இந்த காற்றுல கர்த்தர் இல்லை முதல் அடையாளம் காற்று. அந்த பெருங்காற்று வந்துச்சு பர்வதங்களை பிளக்க கண்மலைகளை உடைக்க, ஆனா அந்த காற்றுல கர்த்தர் இல்லை. கர்த்தர் ஏன் இல்லை அந்த காற்றுல அப்படின்னா இது அவரோட திட்டம் இல்ல அதனால இல்ல அப்படின்ற அர்த்தம் இல்ல. கர்த்தர் ஏன் இல்லைன்னா வெறும் போர் மட்டும் போதாது தேவனுடைய மகிமையான கண்ணுக்கு தெரிகிற பாகம் அமையறதுக்கு. சோ இன்னும் சில ஒரு விஷயங்கள்லாம் அந்த அடையாளங்கள்ல பார்த்த மாதிரி நடக்க வேண்டியிருக்கு. அதுதான் சொல்ல வராங்க கர்த்தர் அங்கு இல்லை. இந்த ஒரே ஒரு பெருங்காற்று அதாவது நாம நினைக்கிற போர் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கான தகுதியா இருந்தாது. இன்னும் சில படிப்பினைகள் தேவை, அதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்றோம். சரி, இதை புரிஞ்சுக்கிட்டு நாம ஒரு நிஜ எலியா வகுப்பாராக நமக்கு என்ன இதுல பாடம் இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஓரே மலையில அவர் வந்து நிக்கிறது கடைசி கால பாதங்களாக நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்களில் நடக்க போற விஷயம். சோ அந்த தரிசனத்துக்கும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற அங்கங்களுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்குன்றத முதலாவது இந்த சபை வகுப்பாரில் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அங்க காண்பிக்கப்பட்ட அனைத்துமே சபை வாய்ப்பாருக்கு நிழலாக காண்பிக்கப்பட்டதுன்றத உணர்வுல இருப்பாங்க. ஒருவேளை அப்ப எலியா சாதாரணமா ஒரு காற்று வந்து ஒரு மலையை உடைக்குமா இல்ல பெரிய கண்மலையை எல்லாம் பர்வதங்களெல்லாம் பிளக்குமா இப்படின்றத அவர் அன்றாட வாழ்வில் பார்த்திருக்க மாட்டார், லிட்டரலி பார்த்திருக்க மாட்டார். பட் நமக்கு தான் இது தெரியும், இதோட ஆவிக்குரிய அர்த்தங்கள் எவ்வளவு இருக்கு, இது எதற்கான அடையாளம், இது ஏன் நடக்க போகுதுன்றத புரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த நிஜ எலியா வகுப்பார் அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ இப்ப இந்த காற்று வீசிட்டு இருக்கிற பாகங்களை பார்க்கும் போதே எலியா வகுப்பாருக்கு என்ன தோணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது பூமியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வலி வேதனை, ஆனா இந்த எலியா வகுப்பாருக்கு இது ஒரு படிப்பினை, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற விஷயம்னு கூட இதை சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட இருக்குது அப்படின்னு அவங்களை பலப்படுத்த ஒரு விஷயமா கூட இருக்கும். அப்போ இந்த 3ஆம் உலக போர் சொல்லப்போற மிகப்பெரிய உலகம் மகா உபத்திரத்தின் போது தொடங்கும், கடைசி அங்கம் மணியா ஆனதுக்கு அப்புறம் அந்த போர் வரும். அப்போ அவங்க நினைப்பாங்க நம்ம அந்த அரசாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிக அருகாமையில நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப ஏன் இது தடைப்பட்டிருக்கு அப்படின்றத கூட அந்த நிஜ எலியா வகுப்பாக புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இன்னும் சபை நிறையடையில, ஆனாலும் இது தாமதமாயிட்டு இருக்கு, இந்த தாமதத்தை கூட உணர்றவங்களா இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அறிகுறி, காற்று வீசிட்டு இருக்கிற அறிகுறி என்னன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தலையை உயர்த்தி கம்பீரிப்பார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நடக்கும். இன்னொரு விதத்துல சங்கீதம் 46வது அதிகாரத்துல சொல்ற மாதிரி, பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் இருந்தாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் அப்படின்ற சொல்ற வகுப்பார் தான் அந்த நிஜ எலியா, அவங்களுக்கான பாடம் தான் இது அப்படின்றத கூட நம்ம சொல்றோம். இதை இன்னொரு விதத்துல அப்போஸ்தலர் பேதுரு கூட சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இப்போது இருக்கிற வானங்களும் பூமிகளும் அழகுக்காக போயிட்டு புதிய வானமும் புதிய பூமியும் துவங்க இருக்கிறது, அதனோட பார்ட் கூட இதுதான் அப்படின்றத சொல்றோம். இப்ப இந்த அறிவு உலக கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்காது. ஏன் இந்த போர், ஏன் இந்த மரணம்ன்றது அவங்களுக்கு தெரியாது, நிஜ எலியா வகுப்பாருக்கு மட்டும்தான் தெரியும். இது ஏன் இருக்கு இந்த மரணம் வலி வேதனை துன்பம் துயரம் எல்லாம்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும். 6000 வரை அந்த பாவத்திற்கான அனுமதி, பெனால்டி ஃபார் த சின் அப்படின்றது.
சோ இப்ப வரும் இடத்துல, வரும் ராஜ்யத்துல இந்த போர் அலறுதல் மரணம் எதுவும் இருக்காது, ஏன்னா அங்க பாவமே இருக்காது அப்படின்றத சொல்றோம். அப்ப இந்த பெருங்காற்று நடந்து நிறைவேறது என்னன்னா, ஒரு மெல்லிய சத்தம் கேட்க இருக்கணும், அதுக்கான வழிநடத்துதலா இது இருக்கலாம், ஆனா இதோட முடிஞ்சிடாது, இதுக்கப்புறம் நேரடியா மெல்லிய சத்தமும் கேட்டுறாது. மத்தேயு 24:6-7 நாம படிப்போம், இதவங்களையும் இதவங்களையும் செய்தியும் கேள்விப்படுவீங்க ஆனா உடனே முடிவு வராது. அப்ப என்ன நடக்கும்? அப்ப இந்த பெருங்காற்றுக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும், அது என்னன்றதை நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
பிரியமானவர்களே, அடுத்த அடையாளம் பூமி அதிர்ச்சி. எலியா கண்ட இந்த இரண்டாவது அடையாளமான பூமி அதிர்ச்சி குறித்து சகோதரர் ராஜ்குமார் தஞ்சாவூர் நம்ம தில பேசுவார்.
கிறிஸ்துக்குள்ளாக கூடி வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய நாளிலே நம்ம 1 Kings 19:11-12 வசனத்தில் வாசித்தபடி இந்த வசனங்களில் உள்ள சம்பவங்கள் அனைத்தும் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உண்மை சபையின் பாதங்கள் பாதங்க ஆனவர்கள் கண்முன் நடந்திருக்கிற அனுபவங்களை இது அடையாளப்படுத்துகின்றதா இருக்குது. இந்த வசனத்தில் நாம பலத்த பெருங்காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அப்போ அடையாளத்தில் இந்த பூமி அதிர்ச்சி என்பது எதை நமக்கு காண்பிக்கக்கூடியதா இருக்குது என்று பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் பூமி அதிர்ச்சி என்பது அது சமுதாய புரட்சியை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சமுதாய புரட்சினா என்ன என்ற கேள்வியை நமக்குள்ள வரும். அப்ப சமுதாய புரட்சி என்பது நாம் வாழும் நாட்டுக்குள்ளேயே அதிகாரத்திற்கு எதிராக போராடுதல், இதுதான் சமுதாய புரட்சி அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த சமுதாய புரட்சி நடக்கிறத மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாத அங்கங்கள் ஆனவர்கள் அவங்க பார்ப்பாங்க. இப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட இந்த 4 அடையாளங்களையும் அவர்கள் பார்ப்பார்கள். பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி, மெல்லிய சத்தம். இதுல குறிப்பாக இந்த பூமி அதிர்ச்சி பாதங்க அங்கங்கள் ஆனவர்கள் கண்ணெதிரிலே அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகையின் பிரசன்னத்தில் ஏற்படக்கூடிய சில அடையாளங்களை அவர் மத்தேயு 24 சொல்லும் பொழுது அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை லூக்கா பதிவு செய்யும் பொழுது, லூக்கா 21:9 வசனத்தில் யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதுல யுத்தங்கள் நம்ம அந்த பெருங்காற்றுக்கு அடையாளமா நாம் பார்த்துட்டோம். அடுத்து கலகங்கள் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், இந்த மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாத அங்கங்கள் ஆனவர்கள் இதையெல்லாம் நீங்க கேள்விப்படும் பொழுது நீங்க பயப்படாதிருங்கள், ஆனாலும் எதிர்பார்க்கின்ற அந்த சமாதானமான ராஜ்யம் வராது, ஆனா உங்க கண்களால் இதை பார்ப்பீங்க என்பதுதான் இந்த ஒரு கர்த்தர் இயேசு பேசிட்ட இந்த வார்த்தைக்கான அர்த்தமா இருக்கு. சரி,
அந்த பூமி அதிர்ச்சி என்பது அந்த சமுதாய புரட்சியை அடையாளப்படுத்துது. அந்த சமுதாய புரட்சி குறித்து கர்த்தர் இயேசு கூட பேசியிருக்கிறாங்க என்பதை பார்த்துட்டோம். இப்ப புரட்சிக்கான காரணம் என்ன என்று நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களிலே நம் கண் எதிரிலே பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. முதலாளி வர்க்கத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் இடையே உள்ள கலகம் மோதல் உருவாகக்கூடிய சூழலை நாம் கண்ணெதிரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கீழ்மட்ட ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல அதிருப்தி உள்ளவர்களாய் காணப்படுகிறதுனால அவர்களை இந்த புரட்சிக்கு அதை தூண்டிவிடுகிறதாக கூட அது இருக்கு. இந்த பூமி அதிர்ச்சி அடையாளப்படுத்துகிற இந்த சமுதாய புரட்சி ஏன் ஏற்படுது என்கிற காரணத்தை நாம் புரிந்து கொண்ட பிற்பாடு, தெய்வீக திட்டத்தில் பூமி அதிர்ச்சியின் தற்போதைய நிலை என்ன, அந்த பூமி அதிர்ச்சியானது பாத அங்கங்கள் ஆனவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்க்கும்பொழுது, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு 1914 பிறகு மாம்சத்தில் வாழக்கூடிய பாத அங்கங்கள் ஆனவர்கள் இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு அடையாளங்களை நாம் கண்ணெதிரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக கிபி 1900 ரஷ்யாவில் நடந்திட்ட கம்யூனிச புரட்சி, அந்த கம்யூனிச புரட்சியின் விளைவாக என்ன நேரிட்டது என்று பார்க்கும் பொழுது, அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 15 பாகங்களாக உடைவதற்கு அது காரணமாயிடுச்சு. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அநேக புரட்சிகளும் போராட்டங்களும் நாம் வாழக்கூடிய இக்காலகட்டத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளான லிபியா, எகிப்து, சிரியா, ஈராக், லெபனான், ஜோர்டான், பாலஸ்தீனம் இது போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து மக்கள் புரட்சியானது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் செய்தித்தாள்களிலே நாம் வாசித்து கேள்விப்படுகிறோம். குறிப்பாக இதில் மிக முக்கியமாக 2011 2014 வரைக்கும் எகிப்திய புரட்சி விளைவாக அந்த நாட்டின் அதிபர் ஹோசினி முபாரக் என்பவர் பதவியையே இழக்க நேரிட்ட காரியங்கள் கூட நடந்திருக்கு. இந்த உலகளாவிய இந்த ஒரு புரட்சிகளை நாம் கேள்விப்படுவது மாத்திரமல்ல, நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் கூட ஒரு சிறிய அளவில் நடந்திருக்கின்றதை நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆளும் வர்க்கத்தினருக்கு எதிராகவும் தங்களை ஒடுக்கி தங்கள் உரிமைகளை பறிக்க நினைப்பவர்களுக்கு எதிராகவும் போராடக்கூடிய சூழல் இந்திய தேசத்திலேயே உருவாயிருக்கு. அது குறிப்பாக 2017 நடந்தது மெரினா புரட்சி ஜல்லிக்கட்டுக்காக. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம் கண் எதிரிலேயே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சிகள் எதற்காக என்றால், ஆளும் வர்க்கத்தினருக்கு எதிராகவும் தங்களை ஒடுக்கி தங்கள் உரிமைகளை பறிக்க நினைப்பவர்களுக்கு எதிராகவும் போராடுகிறது தான் இந்த புரட்சி. இது நாம் வாழும் இந்த நாட்களிலேயே இந்த சிறிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த சிறிய அளவிலான புரட்சி தொடர்ந்து அது மிக பெரிய புரட்சியாக மகா உபத்திரவத்துக்கு அது வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அதற்கான வசனம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்துதல் 16:18 படி, சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியுமே மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இப்போ நாம கண்கூடாக மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாத அங்கங்களானவர்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறிய அளவிலான புரட்சிகள், உலகளாவிய விதத்திலும் நடக்குது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேசத்தில் கூட நடந்து கொண்டிருக்கிறதை நாம் உதாரணமாக பார்த்தோம். இந்த சிறிய புரட்சிகளானது மிக பெரிய புரட்சிக்கு, அது மகா உபத்திரவத்துக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்குது. இந்த மகா பெரிய இந்த பூமி அதிர்ச்சியினால் அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம், இந்த நான்கு அமைப்புகளும் மிக பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கும். இந்த சமுதாய புரட்சியினால் ஏற்படும் விளைவுகளை பாத அங்கங்கள் கண்டு உணரும் பொழுது நாம் என்ன மனநிலையில் என்ன செயல்பாடுகள் செய்யணும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 21:28 படி, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்கிறார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் சம்பவிக்க தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பாத அங்கங்களானவர்கள், உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்கிறார். இதை குறித்து 7:4 858 பக்கத்தில் கூறுகிறது என்னவென்றால், உன்னதமானவரின் மறைவில் இருந்து பார்க்கின்றவர்கள் தங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறபடியால் அவர்கள் நிமிர்ந்து பார்த்து தங்கள் தலைகளை உயர்த்தும்படியான ஒரு வெற்றி கோட்டினை உபத்திரவத்தின் மேகங்களில் காண்பார்கள். என்ன சொல்ல வர்றார்? நீங்க இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது உபத்திரவத்தின் மேகத்தின் மத்தியில உங்களுக்கான ஒரு வெற்றி லக்கினை நீங்க பாருங்க என்பதை 7 இங்க அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் பாத அங்கங்களாகிய நாம் இவைகள் எல்லாம் கண் எதிரில பார்த்துக் கொண்டிருக்கிற, நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் கண்ணெதிரிலே பார்த்துக் கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யணும் என்றால், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தேவ பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லணும். இப்போ அந்த நிழலாக காண்பிக்கப்பட்ட எலியா கண்ட அந்த காட்சிகள்ல பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இந்த சமுதாய புரட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம் கண்ணெதிரிலே. இது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிக்கு, மகா உபத்திரவத்துக்கு அது வழிநடத்தும். என்றாலும் இந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இது எதை அடையாளப்படுத்துது என்றால், இந்த சமுதாய புரட்சியின் மத்தியில சபை எதிர்பார்க்கின்ற அந்த சமாதானமான ராஜ்யம் வராது என்பதை தான் இது அடையாளப்படுத்துது. சரி, நமக்கான பாடங்கள் நாம பார்த்துட்டோம். இந்த சமுதாய புரட்சியின் அனுபவங்கள் உலக ஜனங்களுக்கு கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தப்படுத்துமா என்றால், போதுமான அளவுக்கு ஆயத்தத்தை கொடுத்திருக்காது. போதுமான அளவு ஆயத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இதனை தொடர்ந்து அக்கினியின் அனுபவங்கள் கூட அவசியமாயிருக்கு. இந்த அக்கினியின் அனுபவத்தை குறித்து அடுத்த பாகத்தில் நாம் பார்க்கலாம். ஆமே. பிரியமானவர்களே, எலியா கண்ட அடையாளங்களில் மூன்றாவது அடையாளமாகிய அக்னி குறித்து வேலூரிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அருமையான சகோதரர் பிரபு பகிர்ந்து கொடுப்பார்.
கிறிஸ்துவுக்குள் பிரிவான சகோதர சகோதரிகளே, உங்களை அவருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும், நான் சார்ந்திருக்கிற ஆர்காட் சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, சென்ற ஆசீர்வாதமான நாளிலே நாம் சகோதர அவர்கள் கூட ஆரம்பத்தில் அங்கு சொல்லியிருக்கிறாரு, பிற்பாடு சபையா கண்ணுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அல்லது தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல்களை காண்பார்கள் என்பதுதான் இந்த ஒரு பாடத்துடைய மையமான பொருளாக இருக்கு. ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா பேசக்கூடாது. ஆனா என்னன்னா, ஒரு பொருத்தம் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு இந்த டாபிக் இல்லாம நம்ம கடந்து போறது இல்லை. என்ன தெரியுங்களா, அக்கினி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டாபிக் நாம கேட்டிருக்கிறோம். சோ அதை சிந்தையில வச்சுட்டு நாம அங்க போகலாம். சோ அப்ப முதல் அடுத்து பூமி அதிர்ச்சி, அடுத்து அக்கினி, இது எளியாங்க பார்க்கிற. ஆனா அக்கினி தான், ஆனா நாம என்ன பார்க்க போறோம் போது, அடுத்த பூமி அதிர்ச்சி உண்டாகுது, அடுத்த மெல்லிய சத்தம். ஆனா கர்த்தர் இல்ல, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்ல, அக்கினி உள்ளது, அதற்கு பிற்பாடு இருக்கிறார். பூமி கொண்டு வரார் அப்படின் போது அக்கினி. சரிங்களா? சரி, குறிச்சு ரஜில் அவர்கள் அவருடைய ஆர்டிக்கல் ரீபரன்ஸ் நம்பர் 5752 கூட அந்த விஷயங்கள் அங்க பேசுறாரு. 1878 தேவனுடைய ராஜ்யமானது இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு அங்க வருது. சோ அந்த விஷயங்கள் கூட சகோதரர் ஆரம்பத்திலே அங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதே சமயத்தில் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எலியா வகுப்பாராக நாம் காண்கிற நான்கு விதமான காட்சிகள். சோ சகோதரர் சொல்லும் போது கொண்டிருக்கிற பாத அங்க வகுப்பார் வெறும் காட்சிகளோட தான் முடியுமா அப்படி இல்ல. ஏன்னா சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கூட சில காட்சிகள் அவர்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிற சகோதரர் அங்க முன்வைக்கிறார். சரி, இப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்ப தேசத்தில் தன்னுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்தின் பாகம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாக நான்கு அல்ல, இந்த மூன்று நிகழ்வுகள் குறிப்பா நிறைவேற்றப்படணும். சோ அதுல முதலாவது சகோதரர் சொல்லும் போது, இந்த தெய்வீக நிகழ்ச்சியில இந்த நான்கு பாகங்களை எலியா வகுப்பார்கள் காண்கிறார்கள். ஒன்று வந்து அது எதை பார்த்துட்டோம் அப்படின்னும் போது யுத்தம், அடுத்து வந்து பூமி அதிர்ச்சி குறிக்க நம்ம பார்க்கிறோம். பட் அக்கினி பார்க்கறதுக்கு முன்னாடி, சோ அக்கினி வந்து எதை அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்க போறோம். சோ இத குறிச்சு நாம பார்க்கும் போது, ஒருவேளை ஹீப்ரூ கன்கார்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்பர் 784 வந்துட்டு ஃபயர் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறோம் ஃபயர். சோ இதுக்கான அர்த்தங்கள் பார்க்கும் போது அநேக அர்த்தங்கள் இருக்கு. ஆனா சரியான அப்படின்னா தேவ சரியான அர்த்தமாக அங்க இருக்கு. சோ அப்ப இது தேவனுடைய கோபமா இருக்கிறதுனால, சோ இதை குறிச்சுட்டா அநேகங்கள்ல வந்து இது இடம்பெற்றிருக்குது. வசனங்கள் மாத்திரம் நாம சொல்லிட்டு போயிடும். என்னாகுமோ 11:1 அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்தது, பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது. சோ அங்க கூட அந்த அக்கினி வார்த்தையில் பயன்படுத்தப்படுது. 9:24 அங்க பயன்படுத்தப்படுது. அன்றையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிமிடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. சோ அங்கேயும் இருக்குது. இன்னும் வந்து 1 Kings 18:38 அது அங்க இடம்பெற்றிருக்கு. அப்ப பொதுவா அக்கினி வந்து எதை அடையக்கூடியதா இருக்கு அப்படின் போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து அழிக்க கூடியது, அதே சமயத்தில் முற்றிலுமாக இல்லாத செய்திடும், அது ஆக்கிட்டும். சோ இது அங்க அக்கினி அடையாளப்படுத்தும் போது அப்ப சரியாக இது எதை அங்க அடையாளப்படுத்தக்கூடியதா காணப்படுதுன்னா, தேவனுடைய நீதியான கோபத்தின் வெளிப்பாடு அல்லது தேவ முடிவு இந்த பூமியின் ராஜ்யங்கள் மீது. சோ அப்படி நாம அந்த பார்வையில் நாம பார்க்கலாம். செப்பனியா 3:8 ஆகையா நான் கொள்ளையான நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சின்ன அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். அக்கினால் அழியும். சோ இப்ப இந்த அடைய நீதியான கோபத்தினுடைய வெளிப்பாடு அது 2 Peter 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்கள பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. சோ அப்ப நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது இது தேவனுடைய நீதியான கோபத்தின் ஓர் வெளிப்பாடு அல்லது முடிவு. சோ இது குறித்து சகோதர் ரஜில் அவர்கள் அவர்களுடைய கமாண்ட்ரிஸ்ல சொல்லும் போது இந்த அக்கினி எதை குறிக்கும், த ஃபயர் அப்படின் போது அனார்கி. சோ அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னா அல்லது முடிவுக்கு கொண்டு வருது அப்படின் போது அனார்கி குறிக்கிறது, அல்லது அரசின்மை அல்லது சட்டமில்லா நிலை. அப்போ பூமி அதிர்ச்சி எதனால உண்டானதுன்னா சட்டம் ஒழுங்கின்மை. சோ இதனுடைய அடிப்படையில் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து நாம அங்க பார்க்க, ஏன்னா சட்டத்தினுடைய ஒழுங்கின்மை சரியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது ரெண்டும் இந்த சட்டத்தினுடைய ஒழுங்கின்மை. சோ ஏன் வந்து இதை இப்ப சகோதரர் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லும் போது புரட்சியை தொடர்ந்து அக்கினியினால் அடையாளப்படுத்தப்பட்ட அரசு தற்கால முறைமைகளை அழிப்பதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறார் சட்ட ஒழுங்கின்மை. சோ இது இந்த சட்ட ஒழுங்கின்மையை அவர் அனுமதிச்சிருக்கிறார். இன்றைக்கு அங்க உண்டாயிட்டு இருக்கு. அது சகோதரர்கள் நமக்கு முன்பதாக வந்தவர்கள் அதை பகிர்ந்து கொண்டுட்டார்கள். இதே சித்ததான் போஷனாகிய பேதரு 2 Peter 3:10-13 இந்த விஷயங்கள் அங்க பேசுறார். அதாவது இந்த ஆவியில் இருக்கிற சாத்தானுடைய அரசாட்சியும் அவர் இந்த பூமியில ஸ்தாபித்திருக்கிற இந்த பூமிக்குரிய அரசாட்சியும் இந்த அக்கினியானது அங்க முடிவுக்கு கொண்டு வருது. வெளிப்படுத்தல் 21:1-2 பழைய பூமியில இருக்கிற அரசியல் அமைப்புகள் எடுக்கப்பட்டு மகிமை கர்த்தர் ஸ்தாபிக்கப்படக்கூடிய அத பரலோகத்தில் வர கண்டு புதிய எருசலேம். சோ அதை கூட அங்க பாக்குறோம். அப்ப என்ன சொல்றேன்னா சகோதரர் சொல்லும் போது முதல்ல அக்கினியினால் தற்கால முறைமைகள் எல்லாம் அழியும், அதன் பிற்பாடு அக்கினியை தொடர்ந்து மெல்லிய சத்தம் வெளிப்படும். சோ அது குறித்து சகோதரர் கடைசியாக பேசுவாங்க. அப்போ இது ஒரு எளிய வெளிப்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த விஷயத்துல இந்த 4 அம்சங்கள் வந்துட்டு அங்க நிறைவேறணும். ஆனா இதனுடைய எதிர்பார்ப்பு 1914 இங்கு இருந்தே அது ஆரம்பிச்சு. சகோதர ரசல் அவர்களுடைய எதிர்பார்ப்புல இருந்து நாம் அங்க பார்க்கும் போது அது நடந்து நிறைவேறலை. ஆனா அதுக்கு பிற்பாடு இந்த நான்கு அம்சங்கள் நிறைவேற்றப்படணும். அதுல கடந்த முறை சகோதரர்கள் இருவருமே அந்த விஷயத்தை அங்க முன்வைத்தார்கள், அதனுடைய கடந்த கால விஷயங்கள், அதனுடைய நிகழ்கால விஷயங்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அந்த எதிர்பார்ப்புகள் அங்க இருந்துச்சு. ஆனா இருந்த போதிலும் ஏன் அந்த தேவன் முடிவுக்கு கொண்டு வரல அப்படின் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம்தான், தேவனுடைய ஜனங்களுடைய நெற்றியில முத்திரை போட்டு தீருமளவும் அது ஆனா காற்று விடப்பட்டாச்சு. ஆனா முற்றிலும் அது விடப்படல. ஆனா முதலாவது மகா உலக யுத்தத்திலிருந்து அது விடப்பட ஆரம்பிச்சாச்சு, ஆனா முற்றிலும் இல்லை. போது இந்த ஒரு அக்கினியானது அங்க அழிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கறத நாம அங்க பாக்குறோம். அப்படியாக இருக்கும் போது அப்ப தேவன் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கின்மையை வந்து அங்க அனுமதிச்சிருக்கிறார் போது அதான் சொல்றாரு, புரட்சியை தொடர்ந்து சீக்கிரத்தில் இந்த மத அக்னியானது இந்த பூமியினுடைய தற்கால அமைப்புகளை முடிவு கொண்டு வரும். ஒருவேளை நாம இந்த உலகம் முழுவதும் ஒருவேளை இன்னைக்கு நாம கண்ணோக்கி பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா அடித்தளம் எதனா அரசினுடைய ஒழுங்கின்மை இல்லைங்களா? அதனாலதான் சொல்றார் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் இல்லைங்களா? சோ அதனால இன்னைக்கு ஏன் இவ்வளவு விஷயங்கள் நடக்க அப்படின்னா அரசியல் அமைப்புகளுக்குள்ள இருக்காத சரியான ஒழுங்கின்மை தான். ஒரு செய்ய முடியாது அப்படின்னா இந்த அரசியல் அமைப்பை சரியா கொண்டு வர முடியாது. சோ அப்ப தேவன் ஏனா இந்த கொடுமைகளை வந்து அனுமதிச்சிருக்கிறார். ஏ காரணம் என்னன்னா அரசியலுடைய அரசாங்கத்தினுடைய சரியான ஒழுங்கின்மையின் மூலம், அதாவது அந்த அக்கினியின் மூலம் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் தேவன் அனுமதிக்கிறார். அதற்கு முன்பதாக கூட சகோதரர்கள் பகிர்ந்தபடி இந்த சோசியலிசம் மற்ற நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இது மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டது. ஆனா இதனால எந்த தீர்வும் இல்லைங்கிறத தேவன் என்ன செய்துட்டு இருக்கிறார்னா அது அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப ரீதியா சில விஷயங்கள் சொல்லும் போது என்ன சொல்றார்னா, ஆனால் இவ்வுலகமானது இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் வர இருக்கிற ஜுவாலித்து எறுகிற அக்கினியால் அறம் வரை உணர்ந்து கொள்ளாது. உலகம் உணர்ந்து கொள்ளாது. அப்ப இந்த சட்ட ஒழுங்கின்மையுடைய உச்சகட்டம் தான் இந்த பூமியினுடைய அமைப்புகள் எல்லாம் அங்க முடிவுக்கு கொண்டு வரும். அப்ப இன்னைக்கு பூமியில நடக்கிற எல்லா செயல்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் அடித்தளமே செய்துதான். ஆனா மனிதர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவர்களால் இந்த சட்டத்தை சரியான ஒழுங்குக்குள்ள அவர்களால கொண்டு வர முடியாது. தேவன் உணர்த்துறார். சோ அப்ப இதை கண்டிப்பா என்ன பண்ணுவார்னா இந்த சட்ட ஒழுங்கின்மை என்கிற இந்த அக்கினியின் மூலம் தான் கொண்டு வருவார். சோ யார் மூலம் கொண்டு வரார்னா அதே நீதிக்காக போராடி கொண்டு இருக்கிற இதே இந்த பூமியின் மனு மக்களை கொண்டுதான் இந்த தேவன் முடிவு கொண்டு வர போறார். சோ இந்த விஷயத்தெல்லாம் நாம உள்வாங்கினவர்களாக இருக்கும் போது, சோ ஒருவேளை தற்போதைய நிலையில ஒருவேளை நாம இந்த அக்கினியுடைய முடிவு காலத்துக்கு நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற சில காட்சிகள் அல்லது சில சம்பவங்கள் நிகழ்வுகளை நாம இன்றைக்கு உட்கார்ந்த இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் நாம பார்க்கிறோம். சோ அதை மட்டும் நாம பார்த்து அங்க நிறைவு செய்யலாம். இந்த சட்ட ஒழுங்கின்மையால நடந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்ல சகோதரிகள் அங்க பகிர்ந்துட்டபடி இந்த இலங்கையினுடைய குண்டுவெடிப்பு, இன்னைக்கு பாகிஸ்தான் மத்தியில குண்டுவெடிப்பு, ஆப்கானிஸ்தான், அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனா மத்தியில, அதே போல லிபியாவுடைய தலைநகரத்துல, இன்னும் பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற போர் பதட்டங்கள், இன்னும் பார்க்கும்போது அரசியல் தலைவர்களுக்குள்ள இருக்கிற சுயநலம் பொருளாசை, இன்னும் ஜனங்களுக்கு பூர்த்தியாக செய்யப்பட முடியாத அரசியல் அமைப்புகளுடைய திண்டாட்டங்கள், இன்னும் அரசு துறையில விளங்கக்கூடிய லஞ்சங்கள், ஒழுக்கக்கேடுகளை ஆதரிக்கக்கூடிய சட்டங்களை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ நாடுகளை அமுலுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சட்ட ஒழுங்கின்மையை வந்து அதை வெளிப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. இன்னும் சமுதாயத்தில் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களுடைய நீதிக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற விஷயங்கள், மத உரிமைகள் ஒடுக்கப்படுது, வேலையில்லா திண்டாட்டம், இயந்திரமயமாக்கப்படுது, இதெல்லாம் எதையே அங்க கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சட்ட ஒழுங்கின்மையை அங்க கொண்டு வருது. ஒருவேளை இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாதாங்க வகுப்பாளர்களுக்கு எப்பவுமே வந்து அப்போஸ்தலர்கள் வந்து எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசி முடியும் போது கடைசியாவுடைய ஜனங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிப்பாங்க. ஏன்னா சகோதரி வசன வாசியத்துக்காக வந்திருக்கிறாங்க, கடைசியாக இந்த வசனம் மட்டும் அவங்க வாசிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள் வாசித்து நாம முடிச்சிடலாம்.
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக.
இது நாம சிந்தையில வச்சிருந்தோம். எல்லா நம்ம இங்க தூங்கிட்டு போயிட்டா முடிவு தெரியாது, முடிவு தெரியாது. விழிச்சுட்டே இருந்தாதான் முடிவு என்னங்கிறது நல்லா தெரியும். எல்லா சமீப
ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து,
தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
பாஸ்ஓவர் சீசன்ல கேட்டிருக்கிறோம் ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது. படிங்க.
எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர்களை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்.
ஏன் வசனம் படிச்சு தெரியுங்களா? காலம் இப்படி முடிய போது உங்க குணலட்சணங்களுடைய வளர்ச்சியின் தன்மைகளை நீங்க உங்களுக்குள்ள அறிந்து உணர்ந்து எந்த அளவுக்கு நீங்க அந்த மெல்லிய சத்தம் வருவதற்குள்ளாவே எடுத்துக்கொள்ளப்படணும்னா இன்ன குணலட்சணங்களுடைய வளர்ச்சி நமக்குள்ள காணப்படணும். சோ மெஷர்மெண்ட் என்னன்னா கர்த்தருடைய சாயலுக்கு நிகரான வளர்ச்சியை நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். சோ தேவன் தாமே கேட்ட அவருடைய சத்தியங்கள் படி நடக்க நம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.
பிரியமானவர்களே, பெரும் காற்று, பூமி எதிர்ச்சி, அக்னி ஆகிய 3 அடையாளங்களை தொடர்ந்து கடைசி அடையாளமாக அமர்ந்த மெல்லிய சத்தம். சகோதரர் ஞானசிங் சென்னை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்.
கிறிஸ்தேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையோடு கூட சென்னை சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துலையும் கூட அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனு கொடுத்த தலைப்பாகிய அமர்ந்த மெல்லிய சத்தம் என தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம் சற்று நேரம். ஆனால் அதற்கு முன்பதாக 3 அடையாளங்களின் சத்தியத்தின் சத்தத்தை நாம கேட்டோம். ஆனால் அந்த 3 அடையாளங்களும் அதனுடைய சத்தியமும் நமக்கு என்னதான் காமிச்சு அப்படின்னா இந்த மனுகுலத்திற்கு ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஆனா அந்த 4வது ஒரு அடையாளம் அமர்ந்த மெல்லிய சத்தம் அழிவை கொடுக்கக்கூடியதில்ல, இந்த மனுகுலத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமா அது இருக்கு. அப்படின்னா அந்த மெல்லிய சத்தம் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பலத்த காற்று அடிக்கணும், பூமி அதிர்ச்சி உண்டாகணும், அக்னியும் கடந்து போகணும். இந்த 3 விஷயமும் கடந்து போனாதான் மெல்லிய சத்தம் அங்க கேட்கப்படும் பார்க்கிறோம். அப்போ இந்த 3 விஷயமும் அழிவை உண்டாக்கக்கூடிய விஷயம்ங்கிற விஷயம் தேவனுக்கு தெரியும். அப்படி தேவன் தெரிஞ்சுதான் இந்த 3 விஷயங்களும் மனுகுலத்திற்கு அழிவை உண்டாக்கக்கூடிய விஷயத்த தேவன் ஏன் அனுமதிக்கிறாங்க? தேவன் இந்த அழிவை மனுகுலத்தின் மேல அனுமதிப்பதின் நோக்கம்தான் என்ன? என்ன நோக்கத்திற்காக இந்த அழிவை தேவன் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா இந்த மனுகுலம் இந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்குரிய மனநிலை இவங்களுக்கு உருவாக வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த 3 அழிவுகளும் மனுகுலத்தினுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தும். எதற்கு அப்படின்னா அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு, அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதன்படி நடப்பதற்கு, அவங்களை பக்குவப்படுத்துவதற்கு இல்லைன்னா ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த அழிவை தேவன் அங்க அனுமதிக்கிறாங்க. அப்படின்னா இந்த மெல்லிய சத்தம் எதை அடையாளப்படுத்துது? எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா இது தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த மெல்லிய சத்தத்தை தேவன் அனுமதிக்கிறதின் எதற்கு, எந்த நோக்கத்திற்காக அனுமதிக்கிறாங்க, என்ன விஷயத்திற்காக அனுமதிக்கிறாங்க? அதனுடைய அர்த்தம் நம்ம பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தின் சத்தம் ஏன் அனுமதிக்கிறாங்கன்னா இது தேவனுடைய அன்பின் சத்தம். மனுகுலத்தின் மீது தேவன் கொண்டிருந்த அன்பின் சத்தம். அது மட்டும் இல்ல, இந்த மெல்லிய சத்தம் இல்லைன்னா அந்த சத்தியம் மனுகுலத்தின் புத்தியை தெளிவாக்கி தெய்வீக ஞானத்தை கொடுக்கக்கூடிய சத்தியத்தின் சத்தம் இது. இது இன்னும் தேவனுடைய தெய்வீக நீதியை மனுகுலத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியமாக இல்லைன்னா சத்தமாக அது இருக்கிறது. அது சுருக்கமா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இது தேவனுடைய வார்த்தை ஆகிய மெல் சத்தியத்தை இது அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா அது இருக்கிறது. இந்த மெல்லிய சத்தமாகிய சத்தியத்தை எலியா வகுப்பார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா எலியா அந்த சத்தத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா எலியா வகுப்பார், நாம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். முதல் விஷயம், தேவனுடைய சத்தியம் அதனுடைய வீரியம் நமக்கு தெரியும். தேவன் என்ன நோக்கத்திற்காக அவருடைய வார்த்தையாக சத்தியத்தை அனுப்புகிறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த சத்தியம் அவர்கிட்ட திரும்பி போகாது. அப்படின்னா தேவன் இந்த மெல்லிய சத்தத்தை அனுப்புறாங்க, அது ஒரு வல்லமையான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய சத்தியம் அதில் அடங்கி இருக்கும். அப்படின்னா அந்த மெல்லிய சத்தத்தில் உள்ள வல்லமையான வார்த்தைகள் எப்பேற்பட்ட நன்மையை அல்லது ஆசீர்வாதத்தை இந்த மனுகுலத்திற்கு கொண்டு வரும் அப்படின்னா அந்த சத்தியம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன சத்தியம் அப்படின்னா, ஆபிரகாமின் சந்ததிக்குள் இல்லைன்னா ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய சத்தியத்தின் சத்தம் அது. என்ன வாக்கு தத்தம் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கொடுத்திருந்தாங்க? ஆதியாகமம் 22:18 நம்ம வாசிக்கிறோம், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அப்படின்னா மனுகுலத்தின் அனைத்து குடும்பங்களும் ஆபிரகாமின் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அவர் பெயரிலே விட்டு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கான சத்தம் இல்லைன்னா சத்தியம் அது. பார்க்கிறோம் அப்போ பிதாவாகிய தேவன் தமது சத்தியத்தின் மெல்லிய சத்தத்தை அல்லது அந்த கிரியையை அந்த சத்தியத்தின் கிரியையை செய்து முடிப்பார் என்கிற சத்தியத்தை எனக்கு எலியா வகுப்பார் நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். பார்க்கணும் அப்போ இந்த மெல்லிய சத்தம் இல்லைன்னா அந்த சத்தியம் இந்த எலியா வகுப்பாராகி நாம அறிஞ்சு வச்சிருக்கணும், அதுவும் அவசியமா இருக்கு. பார்க்கணும் அப்போ நாம வாழக்கூடிய காலப்பகுதி குறித்த சத்தியத்தின் மூலமா அறிவு நாம பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இந்த மெல்லிய சத்தத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால தேவன் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற சத்தியத்தை நாம அறிந்து வச்சிருக்கிறோம். அப்படின்னா இந்த மெல்லிய சத்தம் கேட்கும் அப்படின்னா அதற்கு அந்த சத்தியம் நிறைவேற்றக்கூடிய காலப்பகுதியும் இருக்கும். அதாவது வார்த்தை வந்தாச்சு அப்படின்னா அந்த வார்த்தை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள தேவனுடைய அந்த என்ன நோக்கத்திற்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அந்த வேலையை அது செய்து முடிக்கும். பார்க்கிறோம் அப்படின்னா இந்த காலப்பகுதியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏசாயா 26:9 உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அந்த காலப்பகுதி என்ன காலப்பகுதி அப்படின்னா நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய காலப்பகுதி. யார் அப்படின்னா மனுகுலம், ஒட்டுமொத்த மனுகுலமும் தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வாங்க. இன்னும் இந்த மெல்லிய சத்தத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது லூதர் லூதர் லூதருடைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஏதேனின் சத்தம். இது ஏதேனின் சத்தமா அப்படின்னா, ஆமா இது ஏதேனின் சத்தம். ஏதேன் மனத்துல சத்தம் கேட்டுச்சு, அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது தேவனுடைய நீதியை கற்றுக் கொடுத்துச்சு. அதே சத்தம் மறுபடியும் கேட்குது, அந்த மெல்லிய சத்தமாக அது ஏதேனின் சத்தமாக அது இருக்கும். அப்படின்னா இந்த மெல்லிய சத்தியம் அனைத்து ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட செய்தியாகிய ஏதேனின் சத்தமா அது அங்க இருக்கும். அப்ப இந்த ஏதேனின் மெல்லிய சத்தம் உலகம் முழுவதற்கும் இது கடந்து செல்லும், ஒட்டுமொத்த மனுகுலத்திற்கும் இது கடந்து செல்லும். இந்த மெல்லிய சத்தத்தை குறித்து செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, செப்பனியா 3:9 நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாறப்பண்ணுவேன். அப்படின்னா அந்த மெல்லிய சத்தத்தை சத்தியத்தை அனைத்து ஜனங்களும் புரிந்து கொள்வாங்க. அந்த சத்தத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை அனைத்து ஜனங்களும் அனைத்து மனுகுலத்தின் அனைத்து பிரதிநிதிகளும் புரிந்து கொள்ளும் விதமாக அந்த சத்தம் இருக்கும் இல்லைன்னா அந்த சத்தியம் அன்றைக்கு இருக்கும். அப்படியா என்ன புரிஞ்சுப்பாங்க அன்னைக்கு மனுகுலம்? தேவனுடைய வல்லமையை புரிஞ்சுப்பாங்க, தேவனுடைய நீதியை புரிஞ்சுப்பாங்க, தேவனுடைய அன்பு என்ன என்பதை புரிந்திருப்பாங்க, தேவனுடைய ஞானத்தை அன்றைக்கு மனுகுலம் புரிஞ்சிருப்பாங்க அந்த சத்தியத்தின் மூலமாக. அப்ப சபை வகுப்பாராய நாம எப்படி இருப்போம் அப்படின்னா, இந்த சத்தத்தின் பிரதிநிதிகளாக நாம் அங்க காணப்படுவோம். இதுதான் அந்த மெல்லிய சத்தம், இல்லைனா மெல்லிய சத்தியம் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த மெல்லிய சத்தம் இல்லைனா இந்த மெல்லிய சத்தியம் கேட்கப்படணும் அப்படின்னா, அதற்கு முன்பதாக மூன்று அடையாளம், யுத்தம், புரட்சி, அராஜகம் என ஆகணும், நடந்து நிறைவேறணும். அப்படின்னா இந்த யுத்தம் நடந்து பிரதர்ஸ் நம்ம காமிச்சாங்க, நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னா அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய புரட்சி யுத்தமே நீங்க நடந்து முடியுங்க, அதுக்கு பிறகு நான் வரேன் அப்படின்னு இது சொல்லுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா அராஜகம், நீங்க யுத்தமும் புரட்சியும் நீங்க முடியுங்க, அதுக்கு பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லுமா அப்படின்னா அதுவும் இல்லை. யுத்தம் நடந்து நிறைவேற ஆரம்பிச்சு இல்லைன்னா ஆரம்பித்து அது கடந்து சென்று கொண்டு இருக்கும் போதே புரட்சியும் ஆரம்பிக்கும். புரட்சி ஆரம்பித்து கடந்து கொண்டு நடந்து கொண்டு போயிருக்கும் போதே அராஜகமும் ஆரம்பிக்கும். பிரதர் சொல்லும் போது இவை அனைத்தும் ஒரு சேராக ஒன்றாக நிறைவேறும். அப்போ ஒன்றாக நிறைவேறும் போது சபை வகுப்பாரியாக நாம இன்றைக்கு எந்த கால பகுதியில் ஜீவித்துக்கொண்டு இருக்கிறோம் என்கிற சத்தியம் நமக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா அந்த மூன்று அடையாளங்களும் ஒரு சேர நிறைவேறும் போது நாம என்ன காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிறோம் என்ற சத்தியத்தையும் பிரகாசமான மனக்கண்களையும் தேவன், அந்த காலப்பகுதிக்கே உரிய மனக்கண்களை நமக்கு தேவன் கொடுப்பாங்க பார்க்கிறோம். அந்த காலப்பகுதி உலகத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மகா உபத்திரவத்தின் காலம், ஏன்னா மாபெரும் அழிவின் காலமா இருக்கும். ஆனா பாத அங்கங்களாகிய நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மாபெரும் சோதனையின் காலமா இருக்கும் அல்லது பரீட்சையின் காலமா இருக்கும். நம்முடைய அந்த பரீட்சையில அல்லது நம்முடைய அந்த சோதனையில நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும், நம்முடைய குணலட்சணங்கள் சோதிக்கப்படும். நாம விசுவாசிகளாக தேவன் மேல, சத்தியத்தின் மேல, கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களா நிக்கிறோமா என்று சோதிக்கப்படுவோம். அதோடு கூட நாம எப்பேற்பட்ட குணலட்சணத்தை வளர்த்து வச்சிருக்கிறோங்கிறதையும் அந்த மகா உபத்திரத்தின் காலத்தில் அது இன்னும் அதிகமா வெளிப்படும் பார்க்கலாம். இதை குறித்து அப்போஸ்தல் பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அப்போ போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசுவில் நாம கட்டி இருக்கிறோமா? அப்படி கட்டப்பட்ட பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களால் நாம கட்டி இருந்தோம் அப்படின்னா, அந்த உபத்திரவ காலத்துல மனு மூலத்திற்கு அழிவின் காலமா இருக்கக்கூடிய அந்த காலத்துல, இல்லைன்னா நமக்கு பரிசையின் காலமா இருக்கக்கூடிய காலத்துல, நாம் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களால் கட்டி இருந்தோமே ஆனால், அந்த காலத்தின் பரிசையில நாம் பாதுகாப்பாக கடந்து போவோம். தேவன் விசேஷமா பாத அங்கங்களை பாதுகாப்பாக கொண்டுப்போம். ஆனா கட்டப்பட்டது பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான். ஒருவேளை நாம கட்டினது மரம், புல், வைக்கோல், நம்முடைய விசுவாசம் புல், மரம், வைக்கோல் இதுல நாம கட்டியிருந்தோம் அப்படின்னா, அல்லது இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் இல்ல நம்பிக்கைய புல், மரம், வைக்கோல் ஆகிய பாரம்பரியம், சுயநலம், சுயத்தின் மேல நாம கட்டினவர்களா இருந்தோமையானால் நஷ்டம் நமக்கு தான், தேவனுக்கு இல்ல. அந்த மகா உபத்திரத்தின் காலம் இல்ல அந்த மகா பரீட்சையின் காலம் இதை வெளிப்படுத்தும். யாருடைய நிலையை அப்படின்னா, இன்னைக்கு சபை வகுப்பாரா ஆகிறதுக்காக வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலையையும் அது வெளிப்படுத்தும் பார்க்கலாம். இந்த தரிசனம், இந்த தரிசனத்தை பார்த்தது எளியா தீர்க்கதரிசி என்ன ஆயிட்டார் அப்படின்னா, மிகுந்த உற்சாகம் ஆயிட்டாரு, சந்தோஷம் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். அந்த மூன்று அடையாளங்களையும் அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். இந்த அடையாளத்தை பார்த்ததும் அவர் என்ன ஆயிட்டார்னா, ரொம்ப உற்சாகம் ஆயிட்டார். அப்படின்னு அந்த அடையாளத்தின் சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம மிகவும் உற்சாகமா இருக்கணும். ஏன் நாம மிகவும் உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா, லூக்கா 21:28 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நானே வாசித்தேன், அவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா இவைகள் சம்பவிக்க முடியும் போதா, தொடங்கும் போது அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி அந்த நான்கு அடையாளங்களும் தொடங்கிடுச்சு. அப்படின்னா நம்முடைய மீட்பு எங்க இருக்கு அப்படின்னா, ரொம்ப சமீபமா இருக்கு. அப்படின்னா நம்முடைய மீட்பு ரொம்ப சமீபமா இருக்குது அப்படின்னா, இவைகள் அந்த மூன்று அடையாளங்களும் ஒரு சேர நிறைவேறக்கூடிய காலமும் எங்க இருக்கு அப்படின்னா, ரொம்ப சமீபமா ஒரு சேர அது ஒரு உச்சக்கட்டத்தில் வரக்கூடிய காலப்பகுதியும் ரொம்ப சமீபமா இருக்கு. அதோடு கூட நம்முடைய மீட்பும் ரொம்ப சமீபமா இருக்கும்போது இருக்கிறதுனால நாம் ஒரு உடன்படிக்கை தேவன்கிட்ட செஞ்சிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை செய்வதில் இல்லை நிறைவேற்றுவதில் ரொம்ப தீவிரம் காமிக்க வேண்டியது அவசியமா அங்க இருக்கு. உடன்படிக்கையை எலியா பார்த்தது என்ன ஆயிட்டாரு, உற்சாகம் ஆயிட்டாரு. அப்படின்னு அந்த சம்பவத்தின் சத்தியத்தை நாம தெரிஞ்சதும் நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற இன்னும் தீவிரம் காமிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படின்னா நாம் இன்னும் இவ்வளவு நாள் சோர்வில் பலி செலுத்தி இருப்போம், எல்லா விஷயங்களும் சோர்வா செஞ்சிருப்போம், ஆனா இனி அதிக உற்சாகமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு பார்க்கலாம். அப்படின்னு நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய முயற்சிகள் இன்னும் அதிகமா அவசியமா இருக்கு பார்க்கலாம். இதற்கு காலம் குறைவு, ஆனா நம்ம போக வேண்டிய பாதை அதிகம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நம்ம குணநஷ்டம் என்ன ஆகல, இன்னும் வளரல, ஆனா எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் ரொம்ப சமீபமா இருக்கு. அப்படின்னா இன்னும் எவ்வளவு வேகமா ஓட வேண்டியது அவசியமா அங்க இருக்கு பாக்குறோம். அப்போ இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நம்முடைய நம்ம பரிசுத்தப்படும் காலத்துல நாம நிலை நிற்பதற்கு தேவன் தாமே அதற்கே உரிய ஆவி கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. உரிமையோடு கேட்ட யாவருக்கும் நன்றி.
பிரியமானவர்களே, எலியா கண்ட நான்கு அடையாளங்களை நம்முடைய அருமையான நான்கு சகோதரர்கள், இது மட்டும் அவங்களுடைய பிரயாசத்தினால தேவனுடைய தயவினால நம்ம மத்தியில பகிர்ந்து கொண்டாங்க, நாம் கேட்டோம். இதுவே எலியா கண்ட நான்கு அடையாளங்களினுடைய அர்த்தம். நாம் இன்றைய சிம்போசியத்தின் நிறைவு பகுதிக்கு வருவோம், முடிவுரை. பிரியமானவர்களே, இந்த நான்கு அடையாளங்களை எலியாவுக்கு தேவன் காண்பித்ததனுடைய நோக்கம் என்ன, அவசியம் என்ன? ஒருவேளை அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிழல் முழுவதுமாக நம்ம வாசிக்கும் பொழுது நாம் ஒன்று தெரிந்து கொள்வோம். இந்த அடையாளங்களை காண்பதற்கு சற்று முன்பு எலியா மிகவும் சோர்ந்தவராக, தேவனுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவர், ஆனாலும் சில காரணங்களினால மிகவும் சோர்ந்தவராக ஒரு கிபிக்குள்ளாக அவர் இருந்ததை நாம் அங்கு பார்க்கிறோம். தேவன் அவரிடத்தில் வந்து அங்க கேட்கிறார், எலியா இங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்னுடைய தீர்க்க தரிசி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று நான் நியமித்தது அநேகம் இருக்க இங்கு வந்து ஒளிந்து கொண்டு என்ன செய்யறீங்க? அப்போ எலியாவுடைய அந்த ஒரு சோர்வு, அவருடைய வார்த்தைகள் அவர் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது, இதுதான் உங்கள் சோர்வுக்கு காரணமா, கெபியை விட்டு வெளியே வந்து பர்வதத்தில் நில்லுங்க. அவர் வந்து நிற்கும் போது அங்கு அவருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் தான் அந்த நான்கு அடையாளங்கள். ஒருவேளை அந்த அடையாளங்கள் காண்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் சில விஷயங்களை தெரியாமல் புரியாமல் நீங்கள் சோர்வடைந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் செய்யாமல் இருந்திட வேண்டாம் என்ற ஒரு தெளிவை தேவன் அவங்களுக்கு அங்க கொடுக்கிறாங்க. அதாவது அந்த நிழலினுடைய நிஜத்தை நாம பார்க்கும்போது, எலியா அந்த பர்வதத்தில் வந்து நின்னது பாத அங்கங்கள் 1919 வருஷம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு அந்த வருஷத்துல வந்ததை குறிக்குது. சோ அந்த பர்வதத்துல நின்னதுக்கு பின்பு அவருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த நான்கு அடையாளங்களும் பாதங்கங்கள் 1914 வருடத்தை தேவனுடைய திட்டத்தில் கடக்கும் போது அங்கிருந்து அவர்கள் தெய்வீக திட்டத்தில் நிறைவேறும்படி அவர்கள் காண வேண்டிய சம்பவங்கள் அந்த நான்கையும் சகோதரர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க. பெரும் காற்று யுத்தங்களை குறிக்குது, பாத அங்கங்கள் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், அதற்கு முன்பு சற்று முன்பு அவர்களுடைய மகிமை ஆகுதல், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், உலக மனுக்களும் ஆசீர்விக்கப்படுதல். அது 1914 சகோதரர் ரசூல் அவர்களே எதிர்பார்த்திருந்து ஆனாலும் அது அன்றைய பரிசுத்தவான்களுக்கு நிறைவேறாமல் போன போது பாதங்கங்களுக்கு அது ஒரு சோர்வு. எலியாவுக்கு சோர்வு, பாதங்கங்களுக்கு சோர்வு. ஆனா சோர்ந்துட வேண்டாம், நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஆனால் அதற்கு முன்பு என்னுடைய தெய்வீக திட்டத்தில் சில நிகழ்வுகள் நிறைவேற வேண்டும், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க என்று தான் நமக்கு சொல்லுகிற ரீதியில எலியாவுக்கு அந்த அடையாளங்களை தேவன் காண்பித்தார். என்ன நடக்கணும்? 1914 இருந்து யுத்தங்கள் முதல்ல கடந்து போகணும், அது நிறைவேறிச்சு. 14 முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், சகோதரர்கள் சொன்ன காரியங்கள். அதை தொடர்ந்து ஒரு 40களுக்கு அப்புறம் புரட்சிகள் வெடிக்கும். கம்யூனிசம், சோசியலிசம், ஃபேசிசம், நாசிசம், எல்லா புரட்சிகளும் வரும். அதை தொடர்ந்து ஒழுங்கின்மை, சகோதரர்கள் சொன்னாங்க, அராஜகம், அரசின்மை. இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் அக்னி, அராஜகம், அரசின்மை, ஒழுங்கின்மையினுடைய நாட்கள். இந்த உலகத்தில் இன்று நாம செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்திகளாக வாசிக்கிற அத்தனை தீமையின் நிகழ்வுகளும் அந்த அக்னியினுடைய நிறைவேறுதல். டெரரிசம் இன்றைய அக்னியினுடைய ரீசன்ட், அதன்னு சொல்றோம், சமீபத்திய தோற்றம். 1990களுக்கு முன்பு டெரரிசம் பார்க்க முடியாது உலகத்தில், 90க்கு பின்பு தான். ஏன் 90க்கு பின்பு நம்ம அக்னி ஃபேஸ்க்குள்ள போயிருக்கிறோம். சோ முதல் உலக போர் காற்று அனுமதிக்கப்பட்டதுல இருந்து அங்க வருது. அதுக்கு முன்னாடி உலக போர்கள் கிடையாது, அதனால்தான் அது முதலாம் உலக போர். அப்புறம் ரெண்டு, அப்புறம் நிறைய. அதே சமயத்துல இதுவரை உலகம் சந்தித்திராத புரட்சிகள் சமுதாயத்தின் மத்தியில, அதை தொடர்ந்து இந்த அக்னி. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஏதோ அக்னி மாத்திரம் இல்ல, காற்றும் இருக்கு, பூமி எதிர்ச்சியும் இருக்கு, அக்னியும் இருக்கு. அதனால தான் நம்ம செய்திகள் எப்பொழுதுமே சுட சுடவே கேட்கிறோம் நாம் இன்னைக்கு. இவைகள் வழி நடத்தும் தேவனுடைய ராஜ்யத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகம் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம். இப்போ இதுல எலியா வகுப்பாருக்கு படிப்பினை என்ன? இந்த அருமையான ஒரு வசன பகுதி ஒரு தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே. அதனுடைய முக்கிய மைய கருத்து என்ன என்று சொல்லும் பொழுது, 1914 பின்பு சபை நிறைவு அல்லது தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் என்பதற்கு முன்பு எவ்வளவு விஷயங்கள் நிறைவேற வேண்டும் என்பது இங்குதான் தெளிவா இருக்கு. அல்லது சபை நிறைவு ராஜ்யத்தினுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஸ்தாபிக்கப்படுவது எதாயிட்டு இருக்கு என்பது இந்த நிழல்ல தான் அழகாக இருக்கு. ஏனும் தாமதம் என்கிற கேள்வி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்குமே ஆனால், அதனால ஒரு சோர்வு வருமே ஆனால், எலியாவுக்கு வந்தது போல எலியாவுக்கு வந்திருக்கிறான் நிழல்ல நிஜத்துல வரும். ஆனா அந்த சோர்வு நீங்க அடையாதீங்க. என்னுடைய திட்டத்துல இந்த அம்சங்கள் கடந்து போக வேண்டும், அது கடந்து போகும். இன்னைக்கு கடந்து போகுது, நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். எலியாவாக இருந்து, எலியா வகுப்பாராக இருந்து இதை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்கள் என்பதையும் நம்ம உணரும் பொழுது ஒருவேளை அந்த சோர்வில் இருந்து நாம மீள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எலியா தேவனுடைய தீர்க்க தரிசி, யார் அறிவிக்க வேண்டுமோ அவர்கள் மத்தியில் சென்று அறிவிக்கிறவர்களாக இருந்திருக்கணும். அதுபோல இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் அறிவித்த தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொண்டவர்கள், அதை வேண்டியவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள். ஒருவேளை நம்முடைய எதிர்பார்ப்புகள் தாமதமாகுது என்கிற காரணத்தினால எந்த விதத்திலையும் வைராகியத்தில், விசுவாசத்தில், அன்பின் குணலட்சணங்களில் நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம். தேவன் சொன்னது நடந்து நிறைவேறி கொண்டு இருக்கு என்பதை கண்ணார பார்த்தவர்களாக தொடர்ந்து நம்முடைய உடன்படிக்கைக்கு இசைந்த ஜீவியத்தை நம்ம வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுவே இந்த அருமையான வசன பகுதியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற படிப்பினைகள். மிக அருமையாக இந்த முதலாவது ஒரு முயற்சியில தங்களுடைய பங்களிப்பை ஜெபத்தோடு பிரயாசத்தோடு செய்துட்ட அருமையான சகோதரர்கள் நால்வர், அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பில் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு புதிய முயற்சிக்கு வழிவகுத்துட்ட அருமையான கன்வென்ஷன் கமிட்டி சகோதரர்களுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருமையான மாநாட்டில் இப்படியான ஒரு பிரயாசத்தை நமக்கு வாய்க்கை செய்து நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய பிதா, அவருக்கே நம்முடைய அருமை இரட்சகர் மூலம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். ஆமென்.